ஜனநாயக கடமையை நீ ஆற்றினாயா தம்பி? போன வாரமே இந்த பேசி முடிக்கும் போது ஓட்டு போட்டுருங்க ஏப்ரல் 19ஆம் தேதி அப்படிலாம் சொல்லி பயங்கர உணர்ச்சிகரமா உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தேன். ஆனா பச்சை சட்டெல்லாம் கேட்கறான் இந்த பையன். அம்மா நீ இந்தம்மா நீ ஓட்டு போட மாட்டியா, ஜனநாயகத்து மேல உனக்கு அக்கறை இருக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஓ மேல நான் வச்ச அந்த எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ்ல அதை சொல்லாம இருந்தேன். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, நீ போட்டியா முதல்ல ஓட்டு போட்டியா அப்படின்றாங்க. நான் போட்டேன், எங்க அம்மா கிட்டே என்ன நேற்று ஓட்டு போட்டியா இல்லையான்றாங்க. அடுத்த நாளைக்கு போனா போட்டேன் என்ன பண்ணுவாங்க மெசேஜ் வரும்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையே ஒரு மெசேஜ் வந்துருச்சு. நிறைய மூணு நாலு பிஆர் கிட்ட இருந்து வேற வேற இடத்துல மெசேஜ் வரும், என்னன்னா எந்த பூத்ல எத்தனை மணிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்றத அனுப்புங்க, பூத்தோட அட்ரஸ் டைம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு இது அனுப்பணும் அப்படின்னு இது அமிச்சாதான் ஓட்டு போட போகும்போது அவர் வந்து ஓட்டு போட்டார், இவர் வந்து ஓட்டு போய் இவங்கெல்லாம் ஓட்டு போட போது எல்லாம் ஃபுல்லா கேமரா கால்ல இருந்து அங்க வெயிட் பண்ணோம் அப்படி கிடையாது இல்ல. சோ எப்ப போட போறோம் எந்த இடத்துல போட போறோம்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி இந்தாப்பா நாலு பேர் நீ அங்க போ, இந்த டிவி சேனல் நியூஸ் சேனல் நீங்க நாலு பேர் இங்க போங்க, நீங்க யூடியூப் வீடியோ நீங்க போங்க, அங்க பெரிய நடிகர் அப்ப பத்து பேர் அங்க போங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு எல்லா ஆளையும் அனுப்பிச்சு வைப்பாங்க. சோ இவங்க எல்லாம் வரும்போது ஐயோ எப்படி நான் வரும்போது பத்தியா எப்படி மீடியா எல்லாம் இருக்கு அப்படின் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியே வரும். அது கிடையாது, வரத்துக்கு முன்னாடியே நான் வரப்போறேன் சார், சார் ஒரு ரெண்டு பேர் அனுப்பிச்சு வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனா அது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். இந்த வாட்டி பஞ்சு பட்டாய் அண்ணா அப்படின்னு நீ தயவு செஞ்சு வானாண்டா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஆபீஸ் வாசல் இருக்கிற அந்த ஸ்கூல்ல போயிட்டு என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றினேன், அதை ஆற்றி விட்டு பெருமையாக அந்த கையை இந்த போன்ல வச்சு இப்ப மைக்ல வச்சு உங்க கூட பேசிட்டு இருக்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நால்னா முறுக்குன்னு வாயில வருது இல்ல பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜி பாலாஜன். அப்பா ஒரு சீக்கிரட்டை சொல்லிட்டேனா ரைட்டாச்சா பரவாயில்ல, இது சீக்கிரட்லாம் இல்லை. அது பின்னே எப்படி மீடியா வந்து எல்லாரும் போகும்போது அங்கே இருப்பாங்களா, நம்மள சொல்லும் அதாவது இந்த பக்கம் வரப்போகிறோம் குமார் குமார் என்ன குமார்னு அந்த புதுப்பேட்டையில் வருமே. அதே மாதிரி தான் என்னாச்சுன்னா ரொம்ப நாள் ரொம்ப மாதம் இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மறக்கணும்னு நினச்சேன், சரி அதே நேரத்தில் ஞாபகம் வந்தாலும் ஐயோ அவனா அப்படின்ற மாதிரி வெறுப்பார ஒரு ஆளை பற்றின நினப்பு ஒரு ஆளை பற்றின விஷயம் வந்து இந்த வாரம் ஒரு ரெண்டு வாட்டி கிராஸ் ஆச்சு. இவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் எவ்வளோ அந்த ஆள் மேலே வந்து இப்போ இவனா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பானாலும் சரி அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு பாக்குறாங்க நான் வந்து வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போறேன். அப்ப பார்த்தா காலேஜ் மொத்தமா வந்து ஏதோ ஒரு கரெக்ட் குரூப் சாங்ல கலந்துக்குது. அந்த குரூப் சாங்ல கலந்து போது நானும் நல்லா பாடுவேன்ற மாதிரி நானே நினைச்சுப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ போன அந்த மாதிரி ஐயோ இந்த வாய்ஸ்ல நீ போன இன்னும் சரியாவல ஓகே அந்த மாதிரி நல்லா பாடுவேன்னு நினைச்சுக்கிட்டதுனால இப்ப இவங்க வந்து நான் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்காக போயிருக்கேன். அங்க இருக்கிற அவங்க எல்லாம் அந்த பொண்ணுங்க அந்த வயலின் வாசிக்கிற பையன் இன்னொரு பையன் எல்லாம் சேர்ந்து இன்னொரு பையன் சிங்கர் அவன் வந்து அவனை பத்தி கிசு கிசுலாம் இருக்க அப்புறம் சொல்றேன். சோ இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த குரூப் சாங் போது நான் சொன்ன நானும் வரட்டா அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களும் லெட்டும் கம்னோ பி இந்த கோரஸ் பண்ணாங்க. சரி நான் அது ஒன்று பத்து பொண்ணுங்க இருக்காங்க நம்மளும் ஜாலியாக போய் பாட்டு வரலாம் அந்த ஒரு ஆசையில் அவனுங்க கூப்பிட்டாங்கன்னு போகிறேன். அந்த காம்படிஷனில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பாட்டு பாடுறாங்க அண்டங்காக்கா கொண்ட காரி அதை இவங்கெல்லாம் அந்த ரெண்டு பையனும் பாடுறான் வாசிச்சுக்கிட்டே இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து அந்த ஃபீமேல் வெர்ஷனில் பாதி பாதி பிரிச்சுக்கிட்டு பாடுறாங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன், டேய் மச்சான் நான் என்னடா பாடணும் அப்படின்னா ரெண்டக்க 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 ரெண்ட அதை நீ பாடுறா அப்படின்னு அதுவும் இப்படி கிடையாது பேஸ் வாய்ஸில் ரெண்டு ரெண்டக்கா அது பேர் என்ன பேக்கப் வோக்கலோ ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க, அதை தான் நான் பண்ணுவேன். நான் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய லைப்ரரி யூனிவர்சிட்டி கல்ச்சுரல்ஸில் வெரைட்டி எடுத்து போய் இப்போ கலக்கிற ஒரு ஆளை போயிட்டு ரெண்டக்க பாட வச்சிங்களேன்னு என்னால் சொல்ல முடியல, ரொம்ப லேட்டு. இந்த மாதிரி ரெண்டக்க பாடிட்டு இருக்கேன், ரெண்டக்க பாடி அந்த வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்லி செகண்ட் ப்ரைஸ் ஏதோ வாங்கிட்டேன். அதுக்கு நான் என் கூட ஒரு பையனை கூட்டு போயிருந்தேன், நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். இந்த ரெண்டக்கில் ப்ரைஸே கிடைக்கல, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இந்த ரெண்டாவது ப்ரைஸை அன்னைக்கு ஒரு பிரபலமாக இருந்த ஒரு மீடியா பர்சனாலிட்டி எனக்கு கொடுக்குறாரு. அவர் அப்போவே கொஞ்சம் பிரபலம் தான், ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிரபலம் ஆகி அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட இருந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குறேன். வாங்கினா எனக்கு ரொம்ப பெருமை, ஆ சூப்பர் அப்படின்னு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தவரா. இதுலேருந்து ஒரு சில வருஷம் கழிச்சு அவரும் நானும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், யார் எனக்கு காலேஜ் படிக்கும்போது ப்ரைஸ், அதாவது அவர் கையாலேயே ப்ரைஸ் வாங்கிட்டேனே அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. டிவியில் பார்த்த ஒரு ஆள் நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்குறான் அப்படி தான் இருந்தது. மற்றபடி எனக்கு அவர் ரசிகர் அப்படிலாம் கிடையாது, ஆனால் அவர் கூட வேலை செய்கிறேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்ல டேலண்ட், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அவரால் செமையாக பேச முடியும், செமையாக வந்து பாடுவார், செமையாக எழுதுவார், எல்லாமே ஒரு மாதிரி ஆள் நாள் எல்லா வேலையும் செமையாக பண்ணுறேன். எனக்கு அந்த ஒப்பீனியன் தான் இருந்தது, இவர் எல்லா வேலையும் செமையாக பண்ணுறாரு. நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தபோது என்னையும் பயங்கரமாக என்கரேஜ் தான் பண்ணாரு, தம்பி நீ சூப்பராக பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, ஓகே ஓகே சார், ஓகே சார் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் தான் பண்ணாரு. கொஞ்ச நாள் இப்படி போச்சு, அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக வந்து என் ஷோலாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது, லைட்டாக ஃபேமஸ் ஆகுது. பார்த்தா இவர் வந்து என்னை பார்த்தா, ஆ பாப்பா எப்படி இருக்கா, ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு. அதுக்குள்ள அவர் வேற வேற இடத்துக்கு போயிட்டாரு, நாங்கள் ஒரே இடத்துல ஆரம்பிச்சோம், ஆனால் அவர் ஏற்கனவே பெரிய சீனியர்ன்றதுனால நிறைய இடத்துக்கு மூவ் ஆன ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி டைம்ல யாரையாவது ரேண்டமாக பார்ப்பேன், பார்க்கும்போது அவங்க என்ன, அதாவது இந்த மீடியாக்குள்ள இருக்கிறவங்கள யாராவது ரேண்டமாக பார்ப்பேன், பார்க்கும்போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க அப்படின்னா, பரவாயில்லையே நீ நல்லா தானே பேசுற, ஏன்னா நீ வந்து ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த அவர் சிற்கர்லாம் அந்த அவர் சொன்னேன் பெரிய ஆள், அவர் சொன்னாரு, ஆனால் நீ நேரில் நல்லா தானே பேசுற, ஏன் ஒன்னு போய் இப்படி சொன்னார்னு தெரியல அவரு அப்படின்னு. ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே அப்படி சொல்லிடுவேன். திடீர்னு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவியில் நடிக்கிற ஒரு நடிகை இருக்காங்க, நடிகர் இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி தம்பி நீ இந்த ஆர்ஜே பாலாஜி, ஆ ஆமாம் சார், நான் இப்போ தான் ரேடியோவில் போகும்போது உன் ஷோ கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. ஓ அப்படியா சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக உன்னோட ஷோ ரொம்ப மோசமாக இருக்கும், பிலோ த பெல்ட், நீ ரொம்ப ஆபாசமாக பேசுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொன்னார். இவர் என்ன அதே ஆள், அவர் சொன்னார் அப்படி என்ன இவர் இவ்வளோ திட்டுறாரு, அப்படி என்ன மோசமாக பேசுகிறான் இவன் அப்படின்றதுக்கே கேட்குறதுக்காக கூப்பிட்டா, நீ நல்லா பேசுகிற, எனக்கு உன்னோட ஷோலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட என்னை திட்டி 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 என்னை யாருன்னே தெரியாதவங்க கேட்கலாம் என்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்து கடைசியில் அந்த யாருனே தெரியாதவங்களாம் என்னை கேட்க ஆரம்பிச்சு அவங்க ஷோ கேட்டேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, எதுக்கு இவர் நம்மளை இப்படி போய் திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா அப்படி திட்டுனு. அதே மாதிரி அவர் கூட நான் பழகின நாள்லையும் அவர் எப்படி இருப்பார்னா, எல்லாத்துக்கும் எல்லார பட்டியும் குறை சொல்லி இருப்பார், இவன் நொட்டை இது நொட்டை இது சரியில்லை அவனுக்கு அது வரல இது இவனுக்கு அது வரல, இதே இடத்துல நான் இருந்தேன்னா என்னத்தரமா பண்ணுவேன், இதே இடத்துல நான் இருந்தேன்னா ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருக்கோம், இதே இடத்துல நான் ஓட்டியிருந்தா எப்படி தரமா ஓடியோ அவனுக்கு ஆக்சிடென்ட் வாயா போய் தூக்கலான்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் தான் பிரதானமாக அவருக்கு தெரியவார். சுத்தி இருக்கிற யாருமே தெரிய மாட்டாரு. அதே மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறோம், டீம் மீட்டிங் அது மாதிரி இருந்ததுன்னா, ஐயோ இந்த ஆள் இருக்கானான்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 பேருக்கும் ஒரு ஆஃப் வரும், ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி. ஒரு வாட்டி சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஈவெண்ட்டை பற்றி யாரோ இந்த கமெண்ட்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கமெண்ட்ல வந்து என்னை பற்றி அசிங்கசியமாக திட்டிருக்கான் ஒருத்தன், இவன் இப்படி இவன் இது மாதிரி பண்ணா எனக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்த லைனில் வந்து அவனை பற்றி பயங்கர பாராட்டி, அதாவது அவனுன்றனா சரி மரியாதைக்குரிய அவரை பற்றி பாராட்டி ஒரு லைன், நீங்கள் தான் சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ நம்மளாம் ஒரே டீமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாகரீகத்துக்காகவாது நம்ம அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுப்போம், பார்த்தியா நான் பிடிக்காதவனை திட்டிருக்கான், என்ன விழுந்திருக்கான் சூப்பரில் அப்படி இருக்கும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஆஃபீஸ் உள்ளே ஷேர் பண்ணிட்டார், ஷேர் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி மெயில் அனுப்புகிறார் ஷேர் பண்ணி. அப்போ நான் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார், அதாவது பக்கத்து கம்ப்யூட்டர்லேருந்து என்னை திட்டி அவர் புகழ்ந்த இதை வந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியம், எதுக்கு இவர் வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன், சார் இது மாதிரி என்னை திட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு 2 லைனில், அடுத்த 2 லைனில் உங்களுக்கு அது நீங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சிங்கன்னா இப்போ நம்ம டீமுக்குள்ளே யூனிட்டி இல்லை, பாம்பேயில் இருக்கிறவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிப்பாங்க, சென்னை டீமில் சண்டை இந்த மாதிரி தான் நினச்சிப்பாங்க, சவுத் டீமில் இப்படிலாம் ப்ராப்ளம்லாம் நினச்சிப்பாங்களே சார் அப்படின்ற. என்ன சொல்கிற அப்படியா திட்டிருக்காங்களா? ஆமாம் சார் ஃபஸ்ட்டு 2 லைன். ஓ சாரி சார், நான் ஃபஸ்ட்டு 2 லைனை படிக்கவே இல்லை, செகண்ட் லைன் 3rd லைன் தான் படித்தேன் அப்படின்னு. அதாவது 4 லைன் இருக்குது, முதல் 2 லைனை இவர் பாராட்டி அடுத்த 2 லைனில் என்ன திட்டுந்தா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 2 லைனை பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் இது மாதிரி எல்லாரையும் திட்டுவார், எல்லாரையும் குறை சொல்லுவார். ஒரு இடத்துல போய் நாங்கள் தங்கியிருக்கோம், ஏதோ இந்த ஆஃபீஸ்லாம் கார்பரேட்டில் ட்ரிப்லாம் கூட்டு போவானுங்களே, தெரியாமல் வேறு ஏதோ வழி தவறி வேறு இடத்துக்கு போயிட்டோம், ஒரு 6 மணி நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம், எங்களை கூட்டு போக வேண்டிய வண்டி வரல, ஒரு 8-10 பேர் இருக்கும், யாருமே பர்ஸ் வச்சுக்கல, ஏன்னா நாங்கள் அது எல்லாத்தையும் வண்டியிலேயே விட்டு போயிட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் பயங்கர குளிரான இடத்துல டீ கிடைக்குது, ஒருத்தன் சைக்கிள் எடுத்துன்னு வரான், எல்லாரும் டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த குளிரில், அப்பா இதாவது கிடச்சிது ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டீ வாங்கி சி நல்லா வேலை கீழே விட்டாரு. நாங்களாம் அப்படியே பார்க்குறோம், யாராவன் பசி நாக்கெல்லாம் வறண்டிடுச்சு, தண்ணி பாட்டில் காசு எதுவுமே இல்லை, ஒருத்தர் சும்மா வந்து டீ கொடுத்துட்டு போகிறாரு, அந்த கொடுத்தவங்க முன்னாடியே கொட்டுவார். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிற இவரை ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தருக்கும் பிடிக்காமல் இருக்கும்போது ஒரு பாயிண்டில் அவர் அவரே அந்த ஆஃபீஸை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. பட் ஆனால் நான் நினைச்சிருந்தேன் இவருக்கு நம்மளை பிடிக்கல, அதனால தான் நம்மளை திட்டுறாருன்னு. எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு, இப்போ 2020 ஒரு பையன் வந்து லாக்டவுன் போது வீடியோ பண்ணி யூடியூப்ல ஃபேமஸ் ஆனாலும் இல்லை அவன் பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாலும் இப்போ அவனை திட்டி ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி யாருங்க இவன் இவனை போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, அவர் கான்ஸ்டன்டாகவே வேடிக்கை என் வாடிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு வேலையாகவே பண்ணிருக்கிற ஒரு ஆள். இப்போ என் படம்லாம் ரிலீஸ் ஆகும்ல இந்த எல்கேஜி முக்குதியம் அப்பெல்லாம் வரும்போது ஒரு 1 day அதுக்கு டெடிக்கேட் பண்ணி ஆன்சர் இன் 2000 words மாதிரி 2000 words எஸ்ஏ எழுதி அதை ஃபேஸ்புக்கில் போடுவார். எல்கேஜிலாம் ஒரு படமா அப்படின்னு மூக்குத்தி அம்மெல்லாம் எனக்கு அவர் பிடிக்காம இருக்கிறது மாட்டர் கிடையாது, ஆனால் நாங்கள் பார்த்துட்டு அவர் கூட எங்களுக்கு காமனாக தெரிஞ்ச ஆளுங்களை நாங்களாம் சேர்ந்து சிரிப்போம், பாரு எவ்வளோ சமையா திட்டிருக்காருல, கிரியேட்டிவாக திட்டிருக்காரு, இவர் செம்ம டேலண்டா பயங்கரமாக இது மாதிரி பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக இத்தனை வருஷமாக அப்படி இருந்த ஒரு மனுஷன். கடைசியாக அவர் ஒரு 4-5 வேலையை வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அவர் ஞாபகத்தில் இருந்தபோது ஒரு 4-5 வேலை மாறினவர். அப்படி இருந்த ஒருத்தர் வந்து என் லைஃப்லேருந்தே நான் அழிச்சிட்டேன். அப்போ எதுக்கு அவர்கிட்ட பேசிட்டு, ஏன்னா நேரில் பேசும்போது அப்படியே பாசத்தாலே அடித்து நொறுக்குவார், ஆர்ஜேபி கலக்குறீங்களே சூப்பராக பண்ணுறீங்களே என்ன நீங்க எப்பா சான்ஸே இல்லை அப்படிலான்னு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு பொறுமி தள்ளுறாரு, நம்மளை பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும். இப்போ லாஸ்டா இத்தனை வருஷமா மெமரியிலேருந்து ஃபேட் ஆன ஒருத்தரை திடீர்னு இந்த வாரம் ஞாபகம் வரதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது 19th எலெக்ஷன் ஃப்ரைடே இல்ல மண்டே, அந்த மண்டே அதாவது அந்த எலெக்ஷன் நடந்த வாரத்தோட மண்டே அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து கால் இருந்தது. என்ன கால்னா, இது மாதிரி இந்த இவர் இருக்காரு சார் நம்ம சார், அவர் வந்து இந்த டாப் வேலை ஒரு ஹெட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காரு, அதுதான் எப்படி நீங்க இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்களே அப்படின்றதுனால அவர் பத்தி கேட்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணோம் அப்படின்னு முதல்ல நான் கால் எடுக்கல ஏதோ நம்பர்ல இருந்துன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ் வந்தது, எனக்கு வந்து இப்பதான் பயங்கர டைலமா, ஐயோ இவரை பத்தி உண்மையே சொல்றதா, ஆனா ஆமா என்ன ஒன்னெல்லாம் பண்ணிருக்கான்டா இவன், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு தான் என் மனசு தோணுது. ஏன்னா நானும் ஒரு ஆண்தானே அப்படின்ற மாதிரி, நானும் ஒரு சராசரி மனிதன் தானே, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா டக்குன்னு, சரி இவர் நம்மளோட சீனியர் ரொம்ப வருஷமா இருக்காரு, இப்ப புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி எதுக்கு நம்ம கெடுத்ததா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் கால் அப்படின்னு அமிச்சேன். அப்புறம் போன் பண்ணாங்க, போன் பண்ணோன்னே இல்லை சார் இது மாதிரி மெசேஜ் பார்த்துருப்பேன், ஆமாம் பார்த்தேன் இவர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஆ யா எனக்கு தெரியும் ஐ ஒர்க் வித் ஹிம் ஃபார் சம் டைம், பட் ஆனால் இஸ் அ வெரி சீனியர் பர்சன், அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார், வெரி கிரியேட்டிவ், ஆக்சுவலாக வேலை எந்த வேலை கொடுத்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக பண்ணுவார், எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் கூட நான் ரொம்ப ப்ரீஃபாக தான் ஒர்க் பண்ணனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப டேலண்டடான பர்சன் அண்ட் இஸ் வெரி சீனியர் ஆல்சோ அப்படிலாம் சொன்னேன். ஓகே சார் தேங்க்யூன்னு வச்சுட்டாங்க. பட் ஆனால் என் குள்ளுக்குள்ளே இந்த என்னன்னாச்சா, இந்த கம்பெனிக்கு நம்ம நல்லதே பண்ணலையே, இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல அவர் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிருக்கிறாரோ நம்மளுக்கு தெரியல, அவர் போயிட்டு எதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதுதேங்க என்னன்னா, எனக்கு திடீர்னு இது மாதிரி சொல்லும்போது தான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது, நான் வேலை செய்கிற என்னோட ஒரு ஆஃபீஸ்க்கும் அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிற இன்னொரு இடத்துலையும் இவர் வந்து இந்த டைரக்டாக அந்த டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கல்ல சிஇஓ சிஎஃப்ஓ அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் மெயில் அமைச்சிருக்காரு, இவனை நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும், இவன் ஒரு டர்ட்டி ப்ராடக்ட், இவன் வந்து பிலோ த பெல்ட்டாக பேசுகிறவன், இவன் இந்த சைடில் அரசியல் சப்போர்ட் பண்ணுறவன், அந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவன், இவன் வந்து இந்த கம்யூனிட்டி சேர்ந்ததுனால இந்த மாதிரி இவன் பேசி அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் என்ன எல்லாமே இவன் ஒரு தீவிரவாதி இவன் வந்து மார்வேஷத்தில் வந்திருக்கான்ற மாதிரி என்னலாம் சொல்ல முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரே நல்ல விஷயம் அந்த மெயில் அனுப்பிச்சோன்னா அதை எனக்கே ஃபார்வர்ட் பண்ணி சிரிப்பாங்க, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் போட்டு ஒரு ஸ்மைலி போட்டு அதே மெயில் எனக்கு வரும். இதெல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு, இவ்வளோ பண்ணியிருக்கான் ஆனால் நம்ம நல்லதாக சொல்லியிருக்கமே அப்படின்னு நினச்சிட்டு இது திங்கக்கிழமையாக நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சம்பவம். புதன்கிழமை அன்னைக்கு எந்த மெசேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்ததோ அதே நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ், சார் கேன் வி ப்ளீஸ் கால் யூ அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐ மீன் மிடில் ஆஃப் சம்திங், நான் திருப்பி கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளீஸ் கால் அப்படின்னு அமிச்சா அவங்க கால் பண்ணுறாங்க. கூப்பிட்டு, சார் என்ன சார் நீங்கள் எங்கள் நான் உங்ககிட்ட இதுவாக ஜென்யூன் ஃபீட்பேக் தானே கேட்டோம், என்னாச்சு என்னாச்சுங்க அப்படின்ற, இல்லை சார் நான் அவரை பற்றி உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டேன், நீங்கள் ரொம்ப நல்ல டேலண்ட்டு, அவர் நல்ல பயங்கரமாக எல்லாமே சூப்பராக பண்ணுவார் சொன்னீங்க. ஆமாம்மா கரெக்டு தான், பண்ணியே அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா உனக்கே தெரியுமே அப்படின்னா, சார் நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லாமல் விட்டீங்களே சார், வி ஆஸ்ட் கப்பல் ஆஃப் மோர் பீப்புள் அண்ட் தென் இருக்கு எதுக்கு இருக்கட்டும் சேஃப்டிக்கு என்ன இப்படி சொல்கிறாங்க நீங்கள் தெரியாது வந்து டேலண்டா ஒரு நல்ல டேலண்ட் தான், தேங்க் காட் சார் அதர் பீப்புள் ஆர் ஹானஸ்ட் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி நாட் காலிங் யூ ஃபார் எனி ரெஃபரன்ஸ் சார் இயர் ஆஃப்டர் ஓகேமா, பட் ஐ டிட் நோ சாரி ஓகே அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு மாதிரி அசடு வழிஞ்சிட்டே அப்படியே சே என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு லைட்டாக அசடு வழிஞ்சு கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட்டில் ஃபோனை வச்சிட்டேன். பட் இந்த ஆள் சொன்னல, இந்த ஆள் மாதிரியே எனக்கு இன்னொருத்தரும் தெரியும். ஆனால் இதை டேரக்டாக தெரியாது. நான் இதை வந்து இது வந்து கிசு கிசு ப்ராப்பர் கிசு கிசு ஓகே. இது எனக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஒருத்தர் சொன்னார், சினிமாவில் இருக்கிறவர். என்னென்னா, ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி, தமிழ் சினிமாவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்டராக இருந்த ஒருத்தர் வந்து எல்லா படத்துலேயும் இருப்பார், அவர் எல்லா படத்துலேயும் இருப்பார். அப்படி இருக்கிற டைமில் திடீர்னு வந்து சில பல காரணத்தினால, பர்சனல் ரீசன்ஸு நிறையா சில பல காரணத்தினால அவர் திடீர்னு நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டார், நடிக்கிறது இல்லை. இப்போ எல்லா படத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு ஆக்டர் இல்லை, அவர் திடீர்னு நடிக்கிறது இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஐயோ அவர் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, அப்போ ஆப்ஷன் பியாக இருந்த ஒருத்தர், ஆப்ஷன் பி கூட இல்லை, ஆப்ஷன் இஎஃப் அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் டக்குன்னு எல்லாருக்கணுக்கும் பழிச்சுன்னு தெரிஞ்சு, அவர் தான் இல்லையே, சரி இவரையா போட்டு தொலை, இவரே இல்லைப்பா அவன் பயங்கர ஓவராக பண்ணுவான்ப்பா, இன்னும் பரவாயில்ல வேற வழி இல்லை இவரை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் அந்த ஆக்டருக்கு பதிலாக இந்த ஆக்டரை போட ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லை அப்படின்றதுனால அந்த ஆக்டருக்கு பதிலாக இந்த ஆக்டரை போட்டு படம்லாம் எடுக்கும்போது நிறைய படம் வந்து அதில் ஹிட்லாம் ஆக ஆரம்பிச்சது. ஒன்ஸ் அந்த படம்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி ஓவராக பண்ணுற அந்த ஆப்ஷன் பி ஆக்டர் இருக்காரு, அவர் வந்து இன்னும் ஓவராக பண்ண ஆரம்பிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டார்ச்சர்னா டார்ச்சர், ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி. ஆனால் வேற வழியே இல்லாமல் ஐயோயோ அந்த ஆள் வேணையா அப்படின்னு சொல்லி, இது இந்த சினிமா கிடையாது, இப்போ இருக்கிறது பழைய சினிமா, ஒரு ரொம்ப வருஷம் 30 வருஷம் முன்னாடினு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது வேற வழி இல்லாமல் இவரோட டார்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இவர்கிட்ட டேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிக்க முடியும்ன்ற அளவுக்கு பிஸியான ஆக்டரா, ஒரு வருஷத்துக்கு 20-25 படம் பண்ற ஆக்டரா மாதிரி செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நான் அந்த டாப் மோஸ்ட் சூப்பர் ஆக்டர் ஆப்ஷன் ஏன்னு சொன்னேன், இந்த பிரச்சனைனால நடிக்காம விட்டாருன்னு, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹீரோக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாரு, என் பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் ரெடி டு கம் பேக் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொன்னோன்னு, அன்னைக்கு நாளில் வந்து நான் இவர் திரும்பி வந்துட்டாரு, இவர் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நம்மளோட படத்தில் இவரை போடுங்கன்னு சொல்லி அந்த ஹீரோவும் பெரிய ப்ரொடியூசரும் முடிவு பண்ணி அவங்க படத்தில் அவரை காஸ்ட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணினோம், இவர் திரும்பி நடிக்க வந்துட்டாரு, நாங்கள் நடிக்க வச்சோம், எங்கள் படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கோன்றது மற்ற எல்லாருக்கும், மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மற்ற ஹீரோஸ்க்கெலாம் சொல்லிடுங்க அப்படின்னோடனே, இது இந்த நியூஸ் எல்லாருக்கும் போயிட்டு இவரை திரும்பி வந்த அந்த ஆப்ஷன் ஏ ஆக்டரை எல்லாரும் காஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னைக்கிடா இவன் கீழே விழுவான், இவனை ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாலாஜி. ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணான், கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே இந்த ஆப்ஷன் ஏ நடிகர் வந்தாரு, அவரை எல்லாரும் அட் அ டைமில் காஸ்ட் பண்ணார். ரெண்டு ரீசன், ஒன்று அவர் செம டேலண்ட், ரெண்டாவது அவர் செம்மையாக அந்த இடத்துல அவர் இருக்கிறதே தெரியாத மாதிரி பயங்கர கோஆப்ரேட்டிவாக வேலை பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுவன், ஆமாம் இவன் நல்ல டேலண்ட் தான், அவருக்கு ஈக்குவலாக வராது ஆனால் நல்ல டேலண்ட் தான், ஆனால் இவன் பண்ணுவான் பாருங்க, அப்போ தான் நாங்களாம் நினச்சோம் ஒரு நாளைக்கு உழுவடா அன்னைக்கு மிதிக்கிறோன்னு. அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து நெஞ்சிலே முயற்சாங்க பாலாஜி, அன்னைக்கு உழுந்தவன் தான் எழுந்துக்கவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார். டக்குன்னு இந்த சினிமா கதை வந்து அந்த ஃபோனை வச்சோன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாம்ல ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க, ரெண்டு பேருக்கும் சமானவும், ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட் தான், பட் ஆனால் அந்த ஆணவம் அடுத்தவங்களை மட்டம் தட்டுறது, அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறது, கோழி மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறது, வம்பு வளர்த்து விடுறது, குறை சொல்லி எதுக்கெடுத்தாலும் குறை 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 குறைன்னு சொல்கிறதுன்ற மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதில் அந்த நடிகரையும் லேட்டராக நான் பழக எனக்கு தெரியும், அவரை நல்ல ஒரு 2-3 வாட்டி நானும் வரும் நடிக்கலாம் நடிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அது மாதிரிலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்க ஏக பொருத்தம் அப்படின்வாங்களே அந்த மாதிரி பொருந்தோம். பட் ஆனால் அது அவங்களை எங்கேயுமே கூட்டு போகல பாருங்களேன், இழுத்து 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 பின்னாடியே. ஸோ இதனால் தம்பி நீ அது மாதிரி இருக்காது, அங்கிள் இந்த மாதிரி இருக்காது அப்படிலாம் நான் எனக்கு தெரியும், நீங்களாம் அப்படி கிடையாதுன்னு. ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையோ நம்ம ஃபேமிலிலையோ கூட இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அவங்க ரொம்ப கொடூரமாக இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணால் அந்த நேரத்தில் இரிட்டேட் தான் ஆகும். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பக்கத்தில் போய் பார்த்தோன்னா அவங்களாம் பாவம், இன்செக்யூரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நிறைஞ்ச அந்த மனிதர்கள். ஸோ அப்படி யாரையாவது நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா, இது இதில் கருத்துலாம் கிடையாது, எனக்கே கொஞ்சம் நம்ம ஓவராக பண்ணுறோம், இவன் வந்து மோசமானவன், இவனெல்லாம் எடுக்காதீங்க, ஐயோ தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துப்போம், நம்ம கொஞ்சம் நல்லவனாகவே இருந்துப்போமே அப்படின்னு நினச்சா பாருங்களேன், எவ்வளோ பேர் 4 பேர் எக்ஸ்ட்ராவாக திட்டி இப்போ அவருக்கு அந்த வேலை போச்சு, என்ன பண்ணுறாருலாம் தெரியல. அந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் யாராவது இருந்துட்டாங்கன்னா என் 7 அமுக்கிட்டு தலையை சுற்றி தண்ணியை தெளித்து பிளாக் பண்ணி அவங்களாம் உங்கள் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. வேறு என்ன அதெல்லாம் கருத்து சொல்கிறது, சப்போஸ் ஏதாவது அவங்க சொன்ன இந்த லைட்டு குவாலிட்டிஸ் உள்ள ஓரமாக நமக்குள்ளேயே சில நேரத்தில் ஓட்டிகிட்ருக்கோம் இந்த குறை சொல்கிறதுலாம். லாக்டவுனில் நானும் பஞ்சு முட்டாயும் சாப்பிட்ணுருக்கோம், எங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிது, 5-star ஹோட்டலில் தங்கி வச்சிருக்காங்க, 24/7 பஞ்சு முட்டாய் அங்கே இருக்கிற சாப்பாடு திட்டினே இருக்கிறான், திட்டிகிட்டே இருக்கான் சாப்பாடை, ஐயோ நல்லா வெளில காஞ்சி போயிருக்கு, எப்போ பாரு இதே சாப்பாடு தான், நம்ம என்ன ஜெயிலியாக இருக்கோம், அதுவாக இதுவான்னு. ஒரு 3-4 நாள் எனக்கு மண்டை வலி வந்து நான் கத்தேன், அறிவு இருக்கான் உனக்கு, அவன் அவனுக்கு சோறு இல்லை உயிரோடு இருப்பமானே தெரில, செத்துட்டு இருக்கானுங்க, உனக்கு 5-star ஹோட்டலில் தங்க வச்சு சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்து சோறும் கொடுக்குறானுங்க, அதை திட்டிகிட்டே சாப்பிட்டுறான் உனக்கு எப்பறம் ஓட்டும் அப்படின்னு கத்தி, அதுலேருந்து அவன் பண்ணுறானோ இல்லையோ எனக்கு பயங்கர மரியாதை. அப்பா கடவுள் நம்மளை எவ்வளோ பிளஸ்டாக வச்சிருக்காரு, இந்த நேரத்தில் நம்மளுக்கு சாப்பாடு இருக்கு, இருக்கிற இடம் இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு கிராட்டிடியூட் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி நம்மள இந்த இவருக்கு கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் ஒரே ஆள் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் பாயப்பா. ஆனால் ஏதாவது ஒரு சிலது இருந்தால் நீங்களே பார்த்து லைட்டாக அதை ஒதுக்கி தலைங்க. அதே நேரத்தில் நம்ம செம்ம டேலண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளை பிடிச்சிருக்கு, நடிக்கிறது இல்லை என்னெல்லாம் ஈஸியாக இருக்குது, ஒர்க் பண்ண ஜாலியாக இருக்குது, நம்ம வேலையை நம்ம செமையாக பண்ணுறோம். நான் என் வேலையை சூப்பராக பண்ணி அது வெளில தெரியறதுக்கு நீங்களாம் உங்கள் வேலையை பண்ணால் தான் அது தெரியும். ஆல் ஜாப்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ் ஜாப் அப்படின்வாங்க. எல்லாருமே ஹீரோ வேலையே பண்ண முடியாது. அதாவது மூணு பேர் ஒருத்தர் ஃபஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னா பின்னாடி செகண்ட் தேர்ட் நின்னா தான் ஃபஸ்ட்டாக நிற்கிற ஒரு தெரிவார். ஸோ செகண்ட் தேர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பத்து ரோல் இருக்குன்னா பத்து ரோலுமே செம்ம இம்பார்ட்டன்ட். எந்த ரோலில் நம்ம இருந்தாலும் அதை செம்மையாக பண்ணுறோம். அடுத்தவங்களை திட்டினே இல்லாமல் குறை சொல்லினே இல்லாமல் ஆ ஓகே சூப்பர்ரா சமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மோட்டிவேட்டராக என்கரேஜ் பண்ணுறவராக இருக்கிற தேவையில்லை. ஆனால் பின்னாடி இருக்கிறவராக இருந்தால் எங்கேயோ சுற்றி சுற்றி அதை நம்மளே வந்து ஒரு அடி அடிக்கும். அதுதான் இவருக்கு அடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இல்லை தெரில, சரானும் சராசரி மனிதன் தானே. அதனால் நான் இப்போ வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களை நீங்கள் செம்மையாக பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்குல்ல முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கலன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களை வெறுப்பேற்றாமல் இருந்தாலே போகிறோம். அண்ட் லெட் சீ யூ நெக்ஸ்ட் டைம். பாலா சிங் டாடா ஓவர் அண்ட் டு டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டாடா 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 டாட